ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من تاب وآمن وعمل صالحا فعسى أن يكون من المفلحين وربك يخلق ما يشاء ويختار ما كان لهم الخيرة سبحان الله وتعالى عما يشركون صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவம் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் தன்னை முற்று முழுதாக பாதுகாத்து வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய ஜாஹிலியா காலத்தில் மக்களை வழிபடுத்த வேண்டும், நேர்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மக்களை மனிதர்களாக மாமனிதர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தூர நோக்குடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையிதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அவர்கள் வந்த சந்தர்ப்பத்தில் உலகம் எப்படி இருந்தது, உலக மக்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய அறிவு அறியாமை எப்படி இருந்தது, அவர்கள் வாழ்ந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சொல்லுகின்றோம் அறியாமை காலம் என்பதாக. எல்லா வகையான பாவங்களும், எல்லா வகையான மிருகத்தனமான செயல்களும், எல்லா வகையான கெடுபிடிகளுக்கும் சொந்தக்காரர்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் பல தடவைகள் கேட்டிருப்போம், குரானும் அதை பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறது, குழந்தைகள் பெண்ணாக பிறந்து விட்டால் அதை குளிதோண்டி புதைக்கக்கூடியவர்கள். குரான் அதை பற்றி பேசியிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தார். அவர்களுடைய ஒரே ஒரு முயற்சியாக இருந்தது இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும், இவர்களை சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும், இவர்கள் சுவர்க்கத்துடைய அனந்தரக்காரர்களாக ஆகிவிட வேண்டும், இவர்கள் கியாமத்து வரைக்கும் உலகத்தில் தலை நிமிந்து வாழ வேண்டும், நாளில் கியாமத்துடைய நாளையில் இவர்கள் சுவர்க்கத்தில் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு என்ன கஷ்டங்கள் பட்டார்கள். அதை குர்ஆன் சொல்லும் பொழுது ஃபலஅல்லக்க பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இவர்கள் முஃமீன்களாக ஆகிவிட மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த கவலையில் நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள போகிறீர்களா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள். அந்த கவலையினுடைய தாக்கம், அந்த கவலையினுடைய எல்லையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியாக நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றிருந்தால், இப்படியாக உங்களுடைய சமூகத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றிருந்தால், அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகி விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறுகிய காலத்தில், ஒரு 23 வருட காலத்தில் உருவாக்கினார்கள். அந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குரானில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். உங்களுடைய ரப்பு எதையெல்லாம் விருப்பமோ அவைகளை எல்லாம் படைக்கிறான். நாட்களை படைத்தான் 7 நாட்களாக. அதில் ஒரு வெள்ளிக்கிழமை நாளை அவன் சிறப்பான நாளாக ஆக்கி வைத்தான். 12 மாதங்களாக மாதங்களை ஆக்கினான். அதில் ரமதானுடைய மாதத்தை சிறந்த மாதமாக மாற்றினான். இரவுகளிலே மிகச்சிறந்த இரவாக லைலத்துல் கத்ரை ஆக்கி இருக்கின்றான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைக்க வேண்டியவைகளை எல்லாம் அவன்தான் படைத்தான். வரப்புக்க யஹ்லுக்குமா யஷா, இவைகளை எல்லாம் படைக்க விரும்பினானோ அவைகளை எல்லாம் அவன்தான் படைத்தான். படைத்ததற்கு பிறகு எஃப்தார், அதிலிருந்து சிலரை புரட்டி எடுத்தான். மனிதர்களை படைத்தான், ஈமான்தார்களை புரட்டினான், உம்மத்துக்களை புரட்டினான். அவர்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய எங்களை புரட்டி எடுத்தான். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹ்னுல் ஆகரூன் வல் அவ்வலூன யௌமல் கியாமா, உலகத்துக்கு வந்ததில் நாங்கள் கடைசியாக வந்திருக்கின்றோம், உலகத்தில் வந்த உம்மத்துக்களில் கடைசி உம்மத்து நீங்கள் தான், ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில் நீங்கள் முதலாவது உம்மத்தாக நிற்பீர்கள், நீங்கள் முதலாவது உம்மத்தாக நிற்பீர்கள். வனஹ்னு அவ்வலுமன் யத்குலுல் ஜன்னா, சுவர்க்கலோகத்துக்குள்ளே முதலாவது நுழையக்கூடிய உம்மத்தாக என்னுடைய உம்மத்து இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல் ஜன்னத்து ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ குல்லிஹிம் ஹத்தா அத்குலஹா وحرمت على الامم كلها حتى تدخلها امتي او كما قال صلى الله عليه وسلم. சொன்னார்கள், சுவர்க்கத்தை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஹராமாக்கி விட்டான், இதுவரைக்கும் தெரியுமா அந்த சுவர்க்கத்துக்குள்ளே முதலாவது நான் போய் சேரும் வரைக்கும் நாம் தான் அவ்வளவு மன் யுஃப்தஹ லஹு அப்வாபு ஜன்னா, சுவர்க்கத்துடைய கதவுகள் எனக்காக வேண்டித்தான் முதலாவது திறக்கப்படும், அதற்கு பிறகுதான் ஏனைய எல்லா நபிமார்களும் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல என்னுடைய உம்மத்து சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகுதான் பின்னால் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி நபிமார்களுடைய உம்மத்துக்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய உம்மத்துக்கு பிறகுதான் வருவார்கள். அதைத்தான் சொன்னார்கள், வனஹ்னு அவ்வலுமன் யத்குலுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ளே முதலாவது நுழையக்கூடிய உம்மத்தாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி எங்களுக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே போலத்தான் குர்ஆன் இன்னும் சொல்லுகிறது, குந்தும் கைர உம்மத்தின், உலகத்திலே வந்த உம்மத்துக்களில் நீங்கள் மிகச்சிறந்த உம்மத், நீங்கள் மிகச்சிறந்த உம்மத். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், உலகத்தில் வெளியாக்கப்பட்ட, உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட, உலகத்தில் வெளியான உம்மத்துக்களில் மிகச்சிறந்த உம்மத். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்ல இல்ல, படைத்த ரப்பு சொல்லிக் கொண்டு போகிறான், குந்தும் கைர உம்மத்தின், நீங்கள் உம்மத்துக்களில் மிகச்சிறந்த உம்மத். எத்தனையோ உம்மத்துக்கள் வந்தார்கள், எத்தனையோ சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நீங்கள் பாவிக்கக்கூடிய சூரியன், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமி, இவைகளெல்லாம் யாருக்கோ முந்தி சொந்தமாக இருந்தது. இதனை இப்பொழுது நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் பாவித்து விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதை பாவித்தவர்களில், அதை அனுபவித்தவர்களில், இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்தவர்களில் நீங்கள் மிகச்சிறந்த உம்மத் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உம்மத்து ஏன் சிறந்தது என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லியிருக்கிறான். குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தினூட அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மதன் வஸதா. சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமநிலை பேணக்கூடிய உம்மத், நடுநிலை பேணக்கூடிய உம்மத், தீவிரவாதம் கிடையாது, பயங்கரவாதம் கிடையாது, பொடுபோக்குத்தனம் கிடையாது, சமநிலை பேணக்கூடிய உம்மத். எதையுமே பொடுபோக்காக செய்ய மாட்டோம். தொழுகையில் ஹுஷூஹுவு இருப்பது போன்று வியாபாரத்திலும் ஹுஷூஹுவு இருக்கும், வியாபாரத்தில் ஹுஷூஹுவு இருப்பது போன்று, வியாபாரத்தில் ஹராம் ஹலால் பேணுவது போன்று, குடும்ப வாழ்க்கையிலையும் ஹராம் ஹலால் பேணிக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்குள்ள மட்டுமல்ல இஸ்லாம், அவர்களுடைய இஸ்லாம் பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, அதுவும் ஒரு எல்லை மீறல். மனிதனுடைய வாழ்க்கை இஸ்லாமாக மாற வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க முஸ்லீமா இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்பதை என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுகிறது. வகதாலிக ஜஅல்நாகும் உம்மதன் வஸதா, நாங்கள் உங்களை சமநிலை பேணக்கூடிய ஒரு உம்மத்தாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், பள்ளிக்குள்ள இருந்து நீங்கள் இபாதத்துகள் செய்யும் பொழுது என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதோ அதே அளவு நன்மை பஜாரில் போய் ஹலாலான உணவு தேடும் பொழுது கிடைக்கிறது. அதைத்தானே குர்ஆன் சொல்லுகிறது, இது அனூதியலி ஸ்வலாத்தி யௌமில் ஜும்ஆ,
ஜும்மாவுடைய தினத்தில் உங்களை பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டு விட்டால் வஸ்அவ் இலா ஜிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையின் பக்கமாக என்று சொல்ல இல்லை. எந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இல்லையோ அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையோ அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைத்திருக்கிறேன். இதா நூதிய லிஸ்வலா, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தொழுகை என்பது என்னுடைய திக்ர், என்னுடைய ஞாபகம், என்னுடைய சிந்தனை, என்னுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய மனோநிலையில் இருந்து நீங்கள் தொழ வேண்டும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், முடியாது, தொழுகை முடித்து விட்டது, இமாம் சலாம் கொடுத்து விட்டார், ஓத வேண்டிய அவுராதுகளை ஓதி முடித்து விட்டீர்கள், அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், பந்தஷ்ரூஃபில் அர்தி, பள்ளிக்கு வாங்கோ என்று அழைத்து சொன்ன கட்டளை பிறப்பித்த அதே ரப்புல் ஆலமீன் பஜாருக்கு போ என்றும் சொல்லுகிறார். பஜாருக்கு போ, பந்தஷ்ரூஃபில் அர்தி, பூமி ரொம்ப விசாலமானது, அதுல ஏற்றுமதி செய்யலாம், அதுல இறக்குமதி செய்யலாம், அதுல தொழிற்சாலைகள் செய்யலாம், அதுல சேவை செய்யலாம். அதனுடைய அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், திக்ருல்லாவின் பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்னது போல ஃபந்தஷ்ரூஃபில் அர்தி வதுதவூ மின் ஃபலில்லா, திக்ருல்லாவை சொல்லிவிட்டு ஃபலுல்லாவை சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபலுல்லா ஹலாலாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஹலாலாக தேடிக் கொள்ளுங்கள். வட்டியைத்தான் ஹராமாக்கினேன், வியாபாரத்தை ஹலாலாக்கவில்லை. வட்டிக்குத்தான் விகிதாசாரம் பேச வேண்டும், லாபத்துக்கு விகிதாசாரம் கிடையாது. லாபம் எப்படி வைக்க வேண்டும், சுபஹானல்லாஹ், உங்களுடைய மனதில் ஃபத்வா கேட்டுக் கொள்ளுங்கள். இப்படியாக சமநிலை பேணக்கூடிய, பள்ளிக்குள்ள மட்டும் முஸ்லீமாக இருக்க முடியாது, ரமலானுடைய காலத்தில் மட்டும் முஸ்லீமாக இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயும் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயும் ஒரு முஸ்லீம், கணவனுக்கு முன்னால் ஒரு மனைவி முஸ்லீமாக இருக்க வேண்டும், மனைவிக்கு முன்னால் கணவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஏன், கணவன் ஏமாற்ற மாட்டான், முஸ்லீமானவன் ஏமாற்ற மாட்டான், வாக்கு மீற மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான். அப்படிப்பட்டவன் தானே முஃமின். அது பள்ளியுள்ளுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளேயும் தான், வீட்டுக்குள்ளேயும் தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு உம்மத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேல விட்டு விட்டு போனார்கள். இப்ப நாங்க யோசிக்க வேண்டும், நாங்க யாரு? இலங்கையில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களும் ஒரு கருத்தை, ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். ரெண்டு வகையாக பார்ப்போம். ஒன்று, என்னோட சமூகத்தை நாங்க பார்ப்போம். என்னோட சமூகத்தை 20 லட்சம் முஸ்லீம்களும் அந்த எங்களோட சமூகத்தை நாங்க பார்ப்போம். எப்படி பார்க்கிறோம், என்னோட சமூகத்தினுடைய குறைகள் எங்களுக்கு தென்படுகிறது, என்னோட சமூகத்துடைய விலகினங்களை நாங்கள் பேசுகின்றோம், என்னோட சமூகத்துடைய குறைபாடுகளை கணைக்கின்றோம், என்னோட சமூகத்தினுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசுகின்றோம், என்னோட சமூகத்தினுடைய வியாபார வர்த்தக நடவடிக்கைகளில் எங்களுடைய சமூகம் எங்கே இருக்குன்னு நாங்கள் பேசுகின்றோம். அது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும், என்னோட சமூகம் இப்படிப்பட்டது, என்னோட சமூகம் இப்படிப்பட்டது, என்னோட சமூகத்தில் இன்ன குறைகள் இருக்கிறது, என்னோட சமூகத்தில் இன்ன வகையான விலகினங்கள் இருக்கிறது, நாங்கள் முந்தி இப்படி இருந்தோம், இப்ப இப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் எங்களுடைய குறைகளை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் எங்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றோம். நிச்சயமாக பேச வேண்டும், அடையாளம் காண வேண்டும், அவைகளை நாங்கள் திருத்திக் கொள்ளவும் வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களை பற்றியும் 20 லட்சம் முஸ்லீம்களை பற்றி, 2 மில்லியன் முஸ்லீம்களை பற்றி, மீதம் இருக்கக்கூடிய 18 மில்லியன் மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மீதம் இருக்கக்கூடிய 18 மில்லியன் மக்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய மனப்பதிவுகள் என்ன, அவர்களுடைய அகப்பார்வை என்ன, எங்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர்களுடன் உட்கார்ந்து கலைக்கும் பொழுது, பேசும் பொழுது அவர்கள் எங்களை பற்றி சொல்லக்கூடிய விடயங்களை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம். இந்த சமூகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்துக்கு இன்னும் இடம் இருக்கிறது, இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகம். சுபஹானல்லாஹ், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல குடும்ப நிர்வாக கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம், ஒரு நல்ல குடும்ப கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஏன், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் கேட்டா அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சமூகத்தை பாருங்க, உங்களுடைய சமூகத்துக்கு என்று சொல்லி ஒரு முதியோர் இல்லம் கிடையாது. எங்களுடைய சமூகத்துல வாப்பவும் வயசானா அவங்கள கொண்டு போட்டுடுவாங்க, எங்க தெரியுமா, முதியோர் இல்லத்துலதான், எல்டர்ஸ் ஹோம்ல போட்டுடுவாங்க. உங்களோட சமூகத்தில் அப்படி ஒன்று நாங்க காண இல்ல.
உங்களோட
சமூகம் என்ன சொல்லுவது தெரியுமா, எங்க சுவர்க்கம் இருக்குது என்ற உம்மட காலுக்கு கீழே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது என்ற வாப்பட பொருத்தத்தில். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்டமைப்பு கொண்ட ஒரு சமூகமாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க புள்ள வளர்க்கிறீங்க, எங்களை பத்தி அவங்க சொல்ற கருத்துக்கள், நீங்க புள்ள வளர்க்கிறீங்க, நாங்களும் புள்ள வளர்க்கிறோம், ஆனா ஏதோ உலகத்தில் ஏதோ இவர்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்க புள்ள வளர்க்கிறோம். ஆனா உங்களை பொறுத்த வரையில நீங்க அல்லாஹிடத்துல துவா கேட்டுக்கொண்டே வளர்க்கிறீங்க புள்ள, யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் பக்கமும் என்னை தேவை காண வைத்து விடாதே. ஏந்த கைய ஒரு நாளும் இந்த பிள்ளைக்கு முன்னாலே நீட்டப்படாது. மகனே, நான் தான் உனக்கு செலவழித்தேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் உன்னை ஸ்பான்சர் பண்ணினேன், எனக்கு குடு என்று சொல்லி ஏந்த கைய ஏந்த பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் நீட்ட வைத்து விடாதே என்று சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய, துவா கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக நீங்க இருக்கிறீங்க. எங்களுடைய சமூகத்தில் அப்படி இல்லை என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களை பற்றி சொல்லுகிறார்கள், மீண்டும் சொல்லுகிறார்கள், ஒரு பிறர் நலம் பேணக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பிறருக்காக வேண்டியே வாழக்கூடிய சமூகமாக உங்களோட சமூகம் இருக்கிறது. உண்மையும் அப்படித்தான், உண்மையும் அப்படித்தான். ஒரு கூட்டம் 2.5% தக்காத்து கூட கொடுக்க இல்லை என்பதை நாங்கள் கசப்போட சொல்லுகின்றோம். ஆனால் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் இருடுத்து வைப்பானாக, அவர்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக, சம்பாதிப்பதில் 50% எனக்கு போதும், எந்த பிள்ளைகளுக்கு போதும், எனக்கு பிறகு நான் சம்பாதிப்பது யாருக்கு தெரியுமா, எங்கேயோ பிறந்து வளரக்கூடிய ஒரு ஏழைக்காக வேண்டி, அவருக்கு வீடு கட்ட வேண்டும், அவருக்கு பாடசாலை கட்ட வேண்டும், அவர்களை வாழ வைப்போமே என்பதற்காக வேண்டியே வாழக்கூடிய ஒரு தொகை மக்கள், ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் எங்களை பற்றி அப்படி சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல சமூகம், எங்களுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட அமைப்புகள் கிடையாது. பிறருக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கலையாகத்தான் இருக்கிறே அல்லாமல், உங்களுடைய சமூகத்தில் இருப்பது போன்று என்னோட சமூகத்தில் அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள், அந்த மனோநிலை எங்களுக்கு இல்லை. என்ன சொல்லுகிறார்கள், இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், உங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் பிறர் நலம் பேணக்கூடிய சமூகம், பிறருக்காக வேண்டி வாழக்கூடிய சமூகம், பிறருடைய கண்ணீரை துடைத்து விட்டு சந்தோஷப்படக்கூடிய சமூகம், உங்களுடைய குரானும் அப்படித்தானே உங்களை வழிநடாத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள். மூணாவது சொல்லுகிறார்கள், சுபஹானல்லாஹ், வணக்க வழிபாடுகளை இபாதாத்துகளை மிகவும் கச்சிதமாக, மிகவும் கச்சிதமாக, ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசல்ல இருந்து இபாதாத்துகள் செய்துவிட்டு, ஜும்மாவுடைய நாள் 1 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை, கடை மூடப்படும், என்னுடைய கடைக்கு பக்கத்தில் இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த அடுத்த சகோதரர் என்னுடைய வியாபாரிகளை அவர் வாங்கிக் கொள்வாரு, அவர் வியாபாரிகளை தன் பக்கம் அழைத்துக் கொள்வாரு என்று நினைக்காமல், இல்ல கடையை மூடிட்டு நேரத்துக்கு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வருவோம், பாடசாலைகளுக்கு விடுமுறை, பாடசாலைகள் இல்ல, குழந்தைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் பிரச்சனை இல்லை, மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் எங்களை பார்த்திருக்கக்கூடிய பார்வையில் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், என்னுடைய வகுப்பு நான் கிளாஸ் நடத்துகின்றேன், என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகள், நான் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் நடத்தக்கூடிய பாடம் எப்படிப்பட்டது என்றால் அது அவர்களுடைய ப்ரமோஷன், இருக்கக்கூடிய சம்பளத்தை கூட்டிவிடும், இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொசிஷனை வாழ்க்கையில கூட்டிவிடும், அப்படிப்பட்ட பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன், அப்படிப்பட்ட பரீட்சைக்காக வேண பரீட்சைக்கான டிப்ஸை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். சபையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர்கள் வெள்ளிக்கிழமை நாள் வந்து விட்டால் நான் நடத்தக்கூடிய பாடம் அவர்களுக்கு பாடமாக தென்படவில்லை, அவர்களுடைய பள்ளிவாசலுக்குத்தான் அவர்களுக்கு பெரிதாக தென்படுகிறது என்று சொல்லி என்னுடைய கிளாஸை கூட, என்னுடைய வகுப்பறையை கூட புறக்கணித்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஈமானிய உணர்வுடைய இபாதத்துகளின் மீது லைப்பு கொண்ட பள்ளிவாசலுடன் தொடர்பு கொண்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்களை பார்த்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்குள்ளே பல குறைகள் இருந்தாலும் கூட எங்களுடைய வலிமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற ஆளுமையை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார், எங்களை பற்றி அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லுகிறார்கள், சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும், சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் வாழ்க்கையில் ஒரு பாடமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்றிருந்தால் முஸ்லீம்களுடன் வாழ்ந்து பாருங்கள். அவருடைய சகோதரத்துவத்தை காட்டுவார்கள். பக்கத்து வீட்டில் ஜனாதாவா, இவனுடைய வீடு ஒரு சமையலறையாக மாறிவிடும். ஒரு மதகுரு சொல்லுகிறார், ஒரு மதகுரு சொல்லுகிறார், பக்கத்து வீட்டு ஒரு மரண வீடாக மாறிவிட்டால் இவனுடைய வீடு ஒரு சமையலறையாக மாறிவிடுகிறது. இந்த வீட்டில் சாப்பாடு சமைக்கப்படுகிறது, ஆனால் அவர்களுக்கிடையில் எந்த உறவும் கிடையாது. வெறுமனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ற உறவு மட்டும்தான். அவர் சொல்லிவிட்டு சொன்னாரு, நாங்கள் எங்களுடைய விகாரைகளில் பேசிக் கொள்வது எப்ப தெரியுமா, எங்களுடைய விகாரைகளுக்கு பக்கத்தில் அஞ்சு முஸ்லீம்கள் இருந்தால் மிச்சம் நல்லம் என்று சொல்லி. ஏனென்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமான பதில். அவர் சொன்னார், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் தானே, சமைத்த சாப்பாட்டினுடைய வாசம் எதுவரைக்கும் போகுதோ அதுவரைக்கும் அந்த சாப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் தானே, அதை வைத்தாவது எங்களுக்கு சாப்பாடு வந்து சேரும். நாங்கள் பக்கத்து வீடாக இருந்தால் எங்களுக்கு நல்லம். சுபஹான், எங்களுடைய சமூகத்தை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிற விதம் ஒரு பாசிட்டிவாக நேர்மறையாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், எதிர்மறையாக அல்ல. என்ன சொல்லுகிறார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் இப்படி இருக்குதே சகோதரத்துவம், மனித நேயம், வீட்டில சாப்பாடு சமைக்கப்பட்டு விட்டது, அந்த சாப்பாட்டினுடைய வாசம் எதுவரைக்கும் போகுதோ அது வரைக்கும் இந்த சாப்பாடுகள் தங்கி வைக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய நபி சொல்லி இருக்கிறார் தானே, அதனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லவா. சுபஹான், எனவே மனித நேயம் படிக்க வேண்டுமா, சகோதரத்துவத்தை பார்க்க வேண்டுமா, இந்த சமூகத்தில் பார்க்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், அன்றும் இன்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமான மக்களாக முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்று அவர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள். அன்றும் இருந்தார்கள், எத்தனையோ விகாரைகளின் கணக்கு பிள்ளைகளாக, எத்தனையோ விகாரைகளின் கணக்கு ஆய்வாளராக, எத்தனையோ விகாரைகளின் பொருளாளராக முஸ்லீம்கள் இருந்து வரலாறு இருக்கிறது. ஏன், அவர்கள் அன்றும் இன்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். நம்பி ஒன்றை கொடுத்து விட்டு போகலாம், ஏதோ ஒன்று ரெண்டு மூணு இருக்கலாம், அதை சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான முஸ்லீம்கள், பெரும்பான்மையான சகோதரர், எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். அவர்களைத்தான் எங்களுடைய வீடுகளில் சமையல்காரர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களைத்தான் எங்களுடைய வீட்டில் சமையல்காரர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன், காரணம் என்று சொன்னால் அவர்கள் எதையும் நஞ்சாக கலந்து எங்களுக்கு உணவு சாப்பிட தந்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க இன்னும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் இன்னும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லீம் சமூகம் என்றால் யார், எங்களுக்குள்ளே குறைகள் இருக்கிறது, அவைகளை நாங்கள் பேசி திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களை பற்றி இந்த நாட்டில் வாழக்கூடிய எதிரிகள் அல்ல. நான் சொல்லுகிறேன், தயவு செஞ்சு அந்நிய மதத்தவர்கள் என்ற வார்த்தை யாரும் பாதிக்க வேண்டாம், அந்நியவர்கள் யாரும் பேச வேண்டாம், காவிரிகள் என்று யாரும் சொல்ல வேண்டாம். காவிர் என்றால் அர்த்தம் என்ன, நிராகரித்தவன். காவிர் என்ற வார்த்தைக்கு அகராதியில கருத்து என்னவென்று சொன்னால் நிராகரித்தவன். நிராகரிப்பு என்பது எப்ப நடக்கும், நீங்க ஒன்றை சொல்ல வேண்டும், நீங்க ஒன்றை முதலாவது சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு அதனை அவர் நிராகரிக்க வேண்டும். நாங்க என்ன சொன்னோம், நாங்க யாருக்கு என்ன சொன்னோம், உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, எங்க வீட்டுல நீங்க பெருமையாக சொல்லுவீங்க, எங்க டிரைவர் எனக்கு 20 வருஷமா இருக்கிறார், 20 இயர்ஸ், 20 வருஷம் எங்க புள்ளைய தூக்கி வளர்த்தவன், எங்க புள்ளையெல்லாம் அவரோட இருக்கிறாரு. நல்ல விடயம், கேள்வி என்ன தெரியுமா, இந்த 20 வருட காலத்தில் எத்தனை தடவைகள் எந்த ரப்ப பத்தி, எந்த மார்க்கத்தை பத்தி, எந்த அல்லாஹ்வை பத்தி எனக்கு சொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர்கிட்ட வேலை வாங்கிக் கொள்றோம், என்னோட வேலைகளை கச்சிதமாக செஞ்சு தருகிறாரு, ஆனா எந்த ரப்ப பத்தி நான் அவனுக்கு சொல்லவே இல்லை. ஆனா சொல்லுகிறோம், நிராகரித்து விட்டான், ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான், அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சொல்ல முடியாது. முதலாவது சொல்லுவோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரனே, இந்த சமூகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்துடைய பலம் இன்னும் இருக்கிறது. இப்படியாக அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள், குலம், இனம், சமூகம், ஜாதி என்ற வித்தியாச வேறுபாடுகள் இல்லாமல் வாழக்கூடிய சமூகம். குலம், ஜாதி, பிரதேசம் என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் வாழக்குள்ள பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் ஒரு சொத்தல் அடிப்பார்கள். யாரு? நாட்டு தலைவனாக இருக்கட்டுமே, அந்த தலைவனுக்கு பாராளுமன்றத்தில் தேநீர் பங்கு வைக்கப்படியாக இருக்கட்டுமே, அந்த தலைவன் பாராளுமன்றத்தில் வந்து இறங்கிவிட்டால் கதவை திறக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக இருக்கட்டுமே, சுபஹானல்லாஹ், அவருடைய முடியை கத்தரித்து வெட்டிவிடக்கூடிய பாபராக இருக்கட்டுமே, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தம் செய்யும் பள்ளி வாசலுக்கு வந்து விட்டால் அனைவரும் சமம், ரப்புக்கு முன்னால் அனைவரும் சமம். இது நாங்க விளங்கி வைக்க இல்லை, அவங்க விளங்கி வைத்திருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், குலம், இனம், சமூகம், அஜாதி என்ற எந்த வித்தியாச வேறுபாடும் இல்லாமல் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய சமூகம். எங்கள்ல யாராவது இஸ்லாத்துக்குள்ளே போய்விட்டால் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர்களாக பார்க்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய சமூகம் என்று சொல்லி எல்லாம் எங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் தைரியமாக வாழ வேண்டும். நாங்கள் கோழைகள், இந்த நாட்டுக்கு இரண்டாவது பிரஜை அல்ல, இந்த நாட்டில் பிரஜா உரிமை பெற்றவர்கள். இந்த நாட்டை நாங்கள் என்ன செய்யணும்? மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், வாலிபர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், வாலிபர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நான் சொல்ற ஒரு பாயிண்ட், நீங்கள் அங்கு இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஆக்கள், குறிப்பிட்ட சில சகோதரர்கள்தான் ஜும்மாவுக்குரிய அனுமதி கிடைச்சிருக்குது. நான் சொல்ற இந்த விடயத்தை கருத்தில் எடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைச்ச முதலாவது நாள் தன்னுடைய நண்பர் அபூபக்கருக்கு இஸ்லாத்தை சொல்லித்தார். தந்த நண்பர் அபூபக்கர் இஸ்லாத்தை சொன்னாரு. அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா அபூபக்கருடைய வாப்பா இருக்கிறாரே, அபூபக்கருடைய வாப்பா, அவர் யாருன்னா அபு குஹாஃபா. அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்ல இல்லை. ஒரு வயசாளி, ஒரு வயசாளி அபூபக்கர்ல முயற்சி செஞ்சு இந்த அபூபக்கர் இஸ்லாத்துக்குள்ள வந்தா அவருடைய லைஃப் டைம் மிச்சம் கூட இருக்குது, அவருடைய லைஃப் டைம் மிச்சம் நீளமா இருக்குது. அபூ குஹாஃபா, அபூபக்கருடைய வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இஸ்லாத்தை சொல்ல இல்ல, அவராக வந்தாரு. மகன் இஸ்லாத்துக்குள்ள வந்து 19 வருஷங்களுக்கு பிறகு. நான் சொல்றேன், நீங்க பேசி யார் இந்த வீட்டை தட்டுறீங்க? நீங்க பள்ளியில ஒரு ஜமாத் ஒரு புரோகிராம் செய்து, எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், யாருக்கு சரிங்க புரோகிராம்? பள்ளிக்கு வாராக்களுக்கு புரோகிராம், வயசு முதிர்ந்தாக்களுக்கு நிகழ்ச்சி. நான் கேட்கிறேன், எங்கட வாலிபர்கள் எங்க? எங்கட வாலிபர்கள் எங்க? அவளுக்கு என்ன இடம் இருக்கு சமூகத்தில்? பத்ர் யுத்தத்துக்கு போகணும், ரெண்டு சஹாபாக்கள் வராங்க, 14 வயசுடைய சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல உங்களுக்கு போக இயலாது, அனுமதி கொடுக்க இல்லை. எங்க அந்த வாலிபர்கள்? தயவு செஞ்சு சொல்றேன், வாலிபர்களை குறை சொல்ல வேண்டாம், வாலிபர்களை குறை சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? காரணம், அவர்களுக்கு தளம் அமைத்து கொடுக்கவில்லை, அவர்களுக்கு இடம் இல்லை. ஒரு நோயாளி பள்ளிவாசலுக்குள்ள என்றாவதற்குரிய வீழ்ச்சியாரோட வாரத்துக்கு ரோட் பெட்டி இருக்கின்றோம். ஒரு நோயாளி பள்ளி உள்ளுக்கு வாரத்துக்கு வீழ்ச்சியாரோட வந்து சேர்றதுக்கு ரோட் இருக்கு, கட்டாயம் இருக்கோணம், அது அவங்களோட ரைட்ஸ், அது செஞ்சு வச்சோணம். ஆனா கேட்கிறேன், வாலிபர்கள் பள்ளி உள்ளுக்கு வாரத்துக்கு என்ன நாங்க ரோட் வெட்ட இல்லை, அவர்களுக்கு இன்னும் ஒன்று நாங்க செய்ய இல்லை. நான் சொல்றேன், தரையத்தாக்களுக்கும் சொல்லுகின்றேன், ஜமாத்துகளுக்கும் சொல்லுகின்றேன், உங்களோட எஜெண்டாவில உங்களோட ப்ரோக்ராம்ல வாலிபர்களை உள்வாங்குங்கோ. நீங்க உள்வாங்க இல்லண்டா, இந்த நாட்டுல 2 வருஷத்துக்கு முன்னால என்ன பயங்கரமான வேலையை இஸ்லாத்துடைய பேரால செஞ்சார்களோ அல்லாஹ் பாதுகாப்பானார், அல்லாஹ் பாதுகாப்பானார். அவர்கள் பள்ளியை விட்டு ஒதுக்கப்பட்ட சமூகம், அவர்கள் அரவணைக்கையில் ஒதுக்கி வச்சோம், அவர்கள் பயங்கரவாதிகளாக மாறிவிட்டார்கள். மிக கவலையோடு சொல்லுகின்றேன், உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்லுகின்றேன், நாங்கள் ஈமான் 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 என்றோம், அதே வீட்டுக்குள்ள வாழக்கூடிய புள்ள ஏத்திஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கு. எனக்கு பெயர் சொல்லி சொல்லலாம், எனக்கு பெயர் சொல்லி சொல்லலாம், வாப்பா இப்படி மகன் இப்படி, இது எச்சரிக்கை அல்ல. இந்த சமூகம் இந்த பூமிக்கு மேல வாழணும், அப்ப நாங்க என்ன செய்யணும்? என்னோட வாலிபர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், அவர்களை அரவணையுங்கள், அவர்களை கட்டிப்பிடியுங்கள், அவர்களுடைய இடத்துக்கு இறங்கி அவர்களுடைய ஆளுமைகளை விருத்தி செய்வதற்கு, அவர்களுடைய ஆளுமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வது நம் அனைவருடைய கடமை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும், துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த சமூகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பது போல இன்னும் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பண்புகளுடன் நிரந்தரமாக வாழ வேண்டும். பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தில் எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான, நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாத்து, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து, நாட்டுக்கும் எந்த கடமை எந்த கடனும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு மரணிக்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டியவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.